ஓம் சிவாய நமன். சைவம் டாட்டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சித்தாந்த பொதுவகுப்பு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது பஞ்சாட்சர பகருடை. வழங்குபவர் சிவ திரு முத்துக்குமார சுவாமி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய
நமன். அஞ்செழுத்தின் அடக்கி அவற்றியல்பாட்டி மெய்வகை அஞ்சவத்தையினும் நிற்குமுறை ஓதுமுறை விளங்கத் தேற்றி அவ்வெழுத்தின் உள்ளீடும் அறிவித்து சிவபோகத் தழுத்தி நாயேன் செய்வினையும் கை கொண்ட வேலப்ப தேசிகந்தாள் சென்னி சேர்ப்பகம். நேத்து திருவைந்தெழுத்தினுடைய பதப்பொருளும் அதற்கு ஓமயம் அதான் கடைசியா நாம பார்த்தோம். இது நல்ல அடிப்படை தெரிஞ்சுக்கிட்ட பின்னால கொஞ்சம் வேகமா போலாம். யா ஆன்மாவுக்கு கண்ணொளி உண்டு, பார்க்கும் காணக்கூடிய ஆற்றல் கண்ணுக்கு உண்டு. காணக்கூடிய ஆற்றல் கண்ணுக்கு இருந்தாலும் கூட இருளுல அதை காண இயலுவது இல்லை. கண்ணுக்கு காணக்கூடிய ஆற்றல் இருந்தாலும் கூட கண்ணனுடைய காட்சியை ஏதோ ஒன்று மறைத்து கொண்டு இருக்குது. அது ஏது? இருள் என்பது. ஆணவம் என்ற ஒரு பொருள் கண்ணை மறைத்து கொண்டு இருக்கிறது, அறியாமல் செய்கின்றது. சைவ சித்தாந்தத்தில் இது ஒரு ஒரு கொள்கை ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த பின்னால சிவஞான போது படிக்கிற போது விரிவாக படிப்போம். ஆணவம் என்பது ஒரு பொருள், இருளும் என்பது ஒரு பொருள். சாதாரணமா இருள்னா எதை? ஒளியின்மை இருள்னு சொல்லுவாங்க. ஆனா சைவ சித்தாந்தம் அப்படி சொல்லுவது இல்லை. எப்படி ஆணவம் ஒரு பொருளோ அதே போல இருளும் ஒரு பொருள். அப்ப இருள் ஒரு பொருள் எப்படிங்கிறது என்ன? நீங்க இரவு நேரத்தில் நல்ல தெரிந்த வெளியில நின்று கண்ணை எவ்வளவுதான் விரிச்சு பார்த்தாலும் உங்களுக்கு கண்ணுக்கு தெரிவது இருட்டுதான். கண்ணை மூடினாலும் இருள்தான் தெரியுது. இப்ப கண்ணை மூடிட்டா தெரியாத பொருள் இப்ப கண்ணை தெரிந்தா தெரியுது. அப்ப கண்ணை தெரிந்தா எந்த பொருள் தெரியலன்னு சொன்னா அப்ப ஒரு இப்ப கண்ணு விழித்து கொண்டிருக்கிறேன், கண்ணை இப்படி கை வச்சு மறைச்சுக்கிறேன், மறைச்சிட்டா முன்னா இருக்கிற பொருள் கண் பார்த்தாலும் கூட இப்படி இது மறைப்பு இருப்பதுனால முன்னால் இருக்கிற பொருள் தெரிவது இல்லை. அதே போல இருட்டுல கண்ணுக்கு பார்வை உண்டு என்று சொன்னால் கண் எல்லா பொருளையும் பார்க்கணும், விரித்து பார்க்கணும். ஆனா இருட்டுல பொருள் வேற பொருள் ஒன்று தெரியவில்லை என்று சொன்னால் என்ன காரணம் அப்படின்னா ஒரு பொருள் கண்ணை மறைத்துக் கொண்டு, எப்படி நாம கையை வச்சு மறைச்சிட்டோமோ அது மாதிரி ஏதோ ஒரு பொருள் மறைப்பு ஒன்று கண் பார்வையை மறைத்துக் கொண்டு இருக்குது. அந்த பொருள் என்ன என்றால் இருள் என்பது சைவ சித்தாந்தம் சொல்வது. தர்க்க ரீதியாக இருள் என்பது ஒரு பொருள் உண்டு சிவஞான போதம் மாபாடு சொல்லுது. இப்ப அடிப்படைந்த உண்மை நீங்க வாங்கணும். இருள் என்பது ஒரு பொருள். சாதாரணமா என்ன சொல்லுவாங்க, இருள் எது? வெளிச்சம் இல்லாதான். ஆமா, ஆலோகத்தின் அபாவம் இருள் என்று தக்க சொல்லுவாங்க. வெளிச்சமின்மை இருள் அல்ல, இருளும் உண்டு. இருள் ஒளி என்று ஒரு பொருள் இருப்பது போல இருள் என்பது ஒரு பொருள் உண்டு என்பது. இருள் ஒரு பொருள். அப்ப அந்த இருள் கண்ணை மறைச்சிட்டு இருக்கு. அப்ப அந்த அந்த இருளை நீக்குவதற்கு நமக்கு பொருள் அறிவருக்கு ஒரு ஒரு சாஸ்திர வியஞ்சகம் என்று சொல்லுவார்கள். வியஞ்சகம் விஜயகன்றமில்ல கருவி. நம்ம சாதாரணமா வெஞ்சனம்னு சொல்லுவோம். தயிர் சோறு சாப்பிடுற போது வெறும் தயிர் சோறு எப்படி சாப்பிடுறது? ஒரு வெஞ்சனம் இருந்தா நல்லா இருக்கும். என்ன வெஞ்சனம்? ஊறுகாயோ வெங்காயமோ இருக்கும் இல்ல, ஒரு கருவி. அப்ப இருளிலே இருக்கக்கூடிய இருளிலே பார்வையற்ற கண்ணுக்கு வியஞ்சகமாக விளக்கு. அது எந்த விளக்காவும் இருக்கலாம், ரொம்ப பிரைட்டா இருக்கக்கூடிய விளக்காவும் இருக்கலாம், தீக்குச்சி மாதிரி இருக்கலாம். ஒன்று ஒரு கருவி ஒன்று வேண்டும். அதுதான் வந்து இந்த த்ரோதான சக்தி ஆள் வரக்கூடிய த்ரோதான சக்தி மாயையை இயக்கி ஆன்மாவுக்கு இந்த உடம்பு, உடம்புல இருக்கக்கூடிய கருவிகள் இதெல்லாம் கொடுத்து அந்த ஆணவ மலத்தினுடைய இருளை சற்றே நீக்குது. முழுது நீக்குவது இல்லை. எப்படி தீக்குச்சியில கொஞ்சம் வெளிச்சம் வருது, பந்தத்துல கொஞ்சம் வெளிச்சம் வருது, 100 வாட்ஸ் பல்ப்ல அதை விட கொஞ்சம் வெளிச்சம் வருது. இது போல இந்த மாயையில அது வெளிச்சம் கொஞ்சம் அந்த ஆணமர இருட்டை நீக்குவதற்கு ஏதோ ஒரு வெளிச்சம் கிடைக்குது. ஆனா அந்த வெளிச்சத்தினால பொருள் தெளிவாக தெரியுமோ என்று சொன்னால் அங்க மயக்க அறிவே உண்டாகும் என்பது நமக்கு அனுபவத்திலே தெரியக்கூடிய ஒன்று. இப்போ சூரிய ஒளி வந்ததுன்னு சொன்னா இந்த இருள் முழுவதும் மறைந்து விடுகிறது. அப்ப பொருள் எல்லாம் தெளிவாக தெரிகிறது. சூரிய ஒளி அது எவ்வளவுக்கு எவ்வளவு வருதோ அவ்வளவுக்கு அவ்வளவு இருளானது குறைக்கிறது. கிழக்கு காலையில ஒரு 5:30 மணிக்கு சூரியன் உதயமாகறான். அப்போ இருட்டு மங்கு மங்குன்னு நான் சொல்லுவோம், மங்கு மங்குன்னு இருக்குதுன்னு, மசமசன்னு இருக்குதுன்னு சொல்லுவோம். அந்த மசமசன்னு இருக்கிற இருட்டு சூரிய ஒளி வர வர குறைஞ்சிட்டு வருது. அப்ப இது அத போல ஆணவ இருளுடைய சக்தி குறையக்கூடிய சக்தி, திருள் சக்தி விரிவடையக்கூடிய சக்தி. கேவனில் இருக்கின்ற பொழுது அந்த இருட்டுல இருளாக அறியாமையில அப்படியே உயிரானது கிடக்குது. அப்ப திருவருள் வர வர திருள் சக்தி விரிவடையக்கூடிய சக்தி, ஆணவிருள் தேயக்கூடிய சக்தி. அப்போ அந்த அந்த ஆணவமலம் மறைந்தால் சிவப்பிரகாசம் ஞானம் உண்டாகும் என்பது. அப்ப இந்த ஓமையை நம்ம மனசுல நல்லா வாங்கிக்கணும். இப்ப 3 நிலை நமக்கு தெரியும். கேவலம், சகலம், சுத்தம். கேவலம் என்பது ஆணவ மலத்தோடு இருளோடு இருவாக இருப்பது. இப்ப இதுக்கு நம்ம கணக்கில் அல்ஜிபிரா குறியீடு போட்டு கணக்கு போடுறோம் இல்லையா, அந்த மாதிரி இப்போ பஞ்சாட்சரத்துல இந்த நிலைகள் எல்லாம் சாத்திர கருத்தை சொல்றான். இப்ப யா கேவல நிலையில எப்படி இருக்குது அப்படின்னா, கேவலத்துல உயிர் மாவோடு சேர்க்கிறது கேவலம். இப்போ நாம் இருக்கிற நிலைக்கு இல்லையா, இதுக்கு பேரு சகலம். அத துரோதான சக்தி மாயை இயக்கி நமக்கு தனுகரண பூன போகங்களை தந்தள்ளி இருக்கிறது. அப்போ அந்த அது எப்படின்னு சொன்னா, நமக்கு இந்த சின்ன விளக்குகளை வச்சு இருள பொருள பார்க்க போல வரபோது நான் மா ரெண்டோட சேர்ந்து இருக்கிறது. நான் துரோதானம் மலமும் இருக்குது, யகரமும் இருக்கிறது. இப்ப அந்த பகுதியை பார்ப்போம். ஓதுகின்ற அது இத்தனாவது பக்கம், 12வது பக்கம் மூலம் பாடம் இருக்கு பாருங்க. ஓதுகின்ற பெந்தம் முத்தியாக பிறங்கும் உயிர்க்கு, ஓதுகின்ற சொல்லப்படுகின்ற உயிர்க்கு 2 நிலை சொல்லப்படுகிறது, பெத்த நிலை முத்தி நிலை. இந்த உயிரானது இந்த 2 நிலை தான் இருக்கும். உயிர்க்கு சமமாக 5 எடுத்து சொன்னா அதுக்கு ஈக்குவலாக எப்படி கணக்குல நாம சயின்ஸ்ல எல்லாம் வந்து HO2 குறியீடு வச்சு பாக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி சைதாந்தத்துல இந்த ஆன்மா பெத்தமுத்தியில இருக்கும். அப்படி அது பெத்தமுத்தியில இருக்கின்ற நிலையை 5 எடுத்துல வைத்து பார்த்தால் ஓதுகின்ற பெத்தமுத்தியா பிறங்க உயிர்க்கு 5 எழுத்தும் அது அது கூமையாக சிவாயனமா என்பது 5 எழுத்து. அந்த ஒத்தன் இருக்கு இல்லைங்களா, அத வந்து சிவாயனம என்பதற்கு பின்னால சேர்த்துக்கணும். சிவாயனமக்கு ஒத்த ஒத்த ஓமைகள் ஓதில் ஓமைகள் வருவிச்சுக்கணும். ஓதுகின்ற பெத்தமுத்தியாக பிறங்க உயிர்க்கு 5 எழுத்து சிவாயனம, அதுக்கு ஒத்த ஓமைகளை ஓதில். ஓமைகளை சொன்னா சுத்தப்பருதி, ஒளி, கண், விளக்கு, பாங்கு, இல், இருள் போல. சுத்தப்பருதி, சுத்தப்பருதி என்னன்னா மேகத்தினால மறைக்கப்படாமல் அந்த ஒளி கதிரானது நேராக பூமியில் விழுகின்ற சூரிய கதிர் மறைச்சதுன்னா அதனுடைய ஒளி பிரகாசம் முழுமையா வராது. அதனால அது சுத்த பரிதின்னு சொன்னார். மேகங்களால் மறைக்கப்படாத சூரியன், அப்புறம் மெத்த பரிதி ஒளி, ஒளி என்பது கதிர்கள், சூரியனுடைய கதிர்கள், விலங்கு விளக்கு, விளக்கு பாங்கு இருள், இருள் போல பாங்கு அப்படின்னா பக்கம்னு அர்த்தம். நமக்கு தோழனுக்கு பாங்கன் சொல்றோம், தோழிக்கு பாங்கி, பாங்கி தோழி பங்கஜம், பாண்டியால வாரையா இல்லை பள்ளிக்கூடத்தில் பாடுற பாட்டு, சுக்குள்ள செலுத்துற பாட்டு, பாங்கன் பாங்கி. அவன் நம்ம நல்ல நிலையை கூட்டிட்டு போறவன் தான் பாங்க, கொண்டு போய் கிணத்துல தடுறவன் பாங்க, நல்ல பாங்கன் என்றால் நல்ல வழியில் செல்லுவன். அப்ப இந்த இருள் இருக்க இது எங்க குண்டு குழி ஒன்னும் தெரியாது, எங்க நம்ம கொண்டு போய் வீழ்த்தி விடும். அதனால அதுக்கு பாங்கில் இருள், ஆன இருளானது ஆன்மாவுக்கு நன்மை செய்வது செய்வது அல்ல, உயிருக்கு பகை ஆனவி இருள். அதனால இந்த பாங்கு இருள், இருள் சொன்னார் இருள் போல. இப்போ அந்த ஐந்து இடத்துல சொன்ன சிவம், சிவம் என்பது சி அது சூரியன், சக்தி, சக்தி என்பது கதிர் ஒளி, உயிர் என்பது அது கண்ணு, மாயை என்பது துரோதானம், மாய துரோதானம் அது வந்து விளக்கு. இப்படி இதுல விரவும் மலம் ஆகும். இப்ப வந்து ரெண்டு சொல்லு நல்லா மனசுல வாங்கிக்கணும். ஒன்னு என்னன்னா பாங்கில் போல மருவும் சிவம், அந்த மருவும் சிவம் இருக்கு இல்லைங்களா, அந்த மருவும் என்ற சொல்ல சக்தியோடவும் சேர்த்திக்கணும், உயிரோடவும் சேர்த்திக்கணும், மாயுடனும் சேர்த்திக்கணும். மருவும் சிவம், மருவும் சக்தி, மருவும் உயிர், மருவும் மாயு. மருவும் சிவம் என்றால் இந்த சிவமானது வியாபகமாக எல்லா இடத்திலையும் எல்லாத்தையும் தன்னுள் அடக்கிக் கொண்டு இருக்க, எல்லாவற்றையும் தன்னுள் மருவிக்கொண்டிருக்கின்ற சிவம், மருவும் சிவம். சித்து அசித்து, அறிவுடைய பொருள்கள் அறிவில்லா பொருள்கள் எல்லாம் சிவத்துடைய வியாபகத்துல அடங்கும். அதாவது மருவும் சிவம், எல்லாவற்றையும் மருவிக்கொண்டிருக்கின்ற சிவம், சத்து பொருள், சித்து பொருள், ஜட பொருள் எல்லாத்தையும், அதாவது சித்து அசித்து ஜடம் ஆகிய எல்லா பொருள்களையும், அறிவுடைய பொருள் அறிவில்லா பொருள் எதாவது எல்லா பொருள்களையும் தன்னுடைய வியாபகத்துல அடக்கி வைத்துக் கொண்டிருக்கின்ற பொருள். அப்ப என்ன கருத்து, இங்க பின்னால சொன்ன அந்த நாலு அந்த வியாபகத்துல இருக்குது, சிவத்துல சக்தி உயிர் மாயை ஆணவம் அதுலதான் இருக்கு, ஆணவம் சிவத்துடைய ஆதாரத்துலதான் இருக்கு. சிவம் வந்து சர்வ வியாபகம், உள்ளும் புறம்பும் கலந்திருக்கக்கூடிய வியாபகம், சிவத்தை இன்றி எந்த பொருளும் இல்ல, அது நல்லா தெரிந்து கொள்ளணும். சி வந்து இந்த சக்தி உயிர் மாயை மலம் எல்லாம் இந்த சிவத்துக்குள்ளாரதான் இருக்கு, சிவ வியாபகத்துல அடங்கித்தான் இருக்குது, சிவ வியாபகத்தை நீங்கி எந்த பொருளும் இல்ல, இது வந்தால தெரிந்து கொள்ளுதல் வேண்டும். அப்புறம் சக்தி, இந்த சக்தி மருவும் சக்தி, அந்த மருவும் சக்தினா என்ன அப்படின்னா இந்த சொல்லு நினைவில் வச்சுக்கணும், தாதான்மியம். குணம் வேற குணி வேற, குணத்தை உடையது குணி, பண்பு பண்பி என்பது. இப்ப பொருள் தன்மையில ரெண்டா இருந்தாலும் கூட அந்த ரெண்டு பிரிக்க முடியாது, சிவம் சக்தி, சிவம் சிவம் என்பது குணி, சிவத்தினுடைய குணம் சக்தி என்பது. அப்ப குணி குணம் குணத்தை இல்லாமல் இருக்க முடியாது, பண்பு இல்லாமல் பண்பு இல்லை. அப்ப ஒரு பண்புன்னு சொன்னா பண்பு ஒரு பண்பியை சார்ந்துதான் இருக்க முடியும். அப்ப அதனால அதான் இந்த குணகுடி சம்பந்தம் தாதான்மியம் என்று சொல்லுவது. இரண்டு பொருள்கள், பிரிப்பில்லாத இரண்டு பொருள்கள். அப்ப பிரிப்பில்லாத இரண்டு பொருள்னால கூட இதனுடைய செயல் பார்க்கணும். என்னன்னா சூரியன் ஒருத்தன் தான், சூரியன் பரசூரியன். நமக்கு புராணங்கள்லாம் இதெல்லாம் சொல்லுவாங்க, ஏகாதச 12 சூரியர்கள், துவாதச 12 பேர் சொல்லுவாங்க. நமக்கு தெரியுது ஒரே சூரியன் தான். சூரியன் ஒருத்தன் என்றாலும் கூட சூரியனுடைய கதிர்கள் பல, அந்த கதிர்கள் எல்லா இடத்திலையும் பரவி பல்வேறு செயல்களை செய்கிறது. அதுபோல சிவம் ஒன்று என்றாலும் கூட சிவத்தினுடைய சக்தி பலவித ஆற்றல்களை உடையது. எலக்ட்ரிசிட்டி போல, எலக்ட்ரிசிட்டி ஒரே கரண்ட் தான், ஒயர்ல வரக்கூடிய ஒரே கரண்ட் தான். அது என்ன பண்ணுது, வெய்ய காலத்துல ஏசி போட்டா குளிர்ச்சி தருது, குளிர்காலத்துல வெப்பத்தை தருது, தண்ணிய பனி கட்டி ஆக்குது, தண்ணி குளிர்ந்த தண்ணிய வெந்தண்ணி ஆக்குது. கரண்ட் ஒரே கரண்ட், அது பல விதத்துல பல விதமாக செயல்படுகிறது. திருள் சக்தியும் அதே போலதான், திருள் சக்தியும் பல வகை ஆற்றலை உடையது. சரி, இப்ப இந்த சக்தி என்பது தாதான்மிய மருவு சக்தி. மருவு சக்தி சிவத்தோடு தாதான்மியமாக மருவி இருக்கின்ற சக்தி. அந்த அந்த மரு என்பது தாதான்மிய சத்தியம், சிவத்தோடு தாதான்மியமாக மருவி இருக்கின்ற சக்தி, மருவு சக்தி. அப்புறம் மருவு மருவு உயிர். உயிருக்கு சிவத்துக்கு என்ன தொடர்பு அப்படின்னா வியாபக வியாபியம். சிவ வியாபகத்தில் வியாபியமாக இருக்கக்கூடிய உயிர். சிவா வந்து ஆன்மா உயிரை விட்டு தனியா இருக்கல, சிவ வியாபகத்தில் வியாபியமாக இருக்கக்கூடிய உயிர். சரி, அப்புறம் மாயை, மருவு மாயை. மாயை எதோட மருவி இருக்கிறது, சக்தியோடு மருவி இருக்கிறது, திருவள்ள சக்தியோடு மருகு. அது அருள் சக்தியே ஆன்மாவுக்கு அருள் செய்கின்ற பொழுது திருவருள் என்று சொல்லப்படும். தனுகரண போன போகங்களை கொடுத்து சிவத்தை மறைத்து உலகத்தை காட்டுகின்ற பொழுது அது துரோதான மலம் என்று, மாயை அல்லது மலம் என்று சொல்லப்படும். அப்ப இந்த மருவு சிவம், மருவு சக்தி, மருவும் யா, மருவும் உயிர், மருவும் மாயை, இது வந்து ஒன்னோடு ஒன்னு சம்பந்தப்பட்டு இருக்குது, ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்பட்டு இருக்கிறது. இப்படி சொன்னவர் மலத்துக்கு சொல்ற போது எப்படி சொல்றார் பாருங்க, விரவும் மலம் ஆகும், விரவும் மலம் ஆகும். விரவுதல் என்றால் கலத்தல் அர்த்தம், விரவுதல் என்றால் கலத்தல். அந்த கலத்தல் வந்து ரெண்டு வகையான கலத்தல் உண்டு. என்ன ரெண்டு வகையான கலத்தல் அப்படின்னா, ஒன்னு பால் வியாபாரம் பண்ற போது பாரும் தண்ணியும் கலத்தல். அப்போ கலந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் பால தனியா தண்ணிய தனியா பிரிக்க முடியாது. இப்போ அந்த விரவும் மலம் என்று சொன்னால் அது அது இது போல என்ன விரவுதல், இன்னொரு விதமான விரவுதல் என்னன்னா அரிசியில கல் இருக்கிறது போல. கடையில போய் சாமான வாங்கிட்டு வரோம், பொட்டலம் கட்டி தருவோம், நம்ம தோரம் பருப்பு வாங்கிட்டு வந்திருப்போம், பச்சை பயிர் வாங்கிட்டு வந்திருப்போம், கட்டை உடஞ்சி போய் ரெண்டும் கலந்து போகும். கலந்து போனா ஆனா அதை நேம்பி ஏதாவது பண்ணி ரெண்டா பிரிச்சுக்கலாம். இது விதமான ஒரு கலத்தல். விரவுதல் என்றால் இந்த கலத்தல் என்பது பொருள். இப்ப கலக்கும் மலம் விரவும், விரவு மலம், விரவு மலம்னா கலக்க அது விரவுதல். இந்த கலத்தல் மிக்சர் ஆகிறது, விரவுதல் அந்த மாதிரி கலத்தல். ஆனா ஒரு கலத்தல் பிரிக்க முடியும், இன்னொரு கலத்தல் பிரிக்கவே விரவி இருப்பதை பிரிக்க முடியும், கலந்து இருப்பதை பிரிக்க முடியாது. இங்கே விரவுதல் என்பது கலத்தல் பொருள், அதனாலதான் சொல்றேன் நான். கலத்தல் வந்து பிரிக்க முடியாது, விரவி இருப்பதை பிரிக்க முடியும். இப்ப கல்லு அரிசியும் விரைவி இருக்குது, ஆனா கல்ல தனியா அரிசியை பிரிக்க முடியும், பிரிச்சுக்கலாம். பால் தண்ணி கலந்திருந்ததுன்னா அது பால தனியா அது அன்னப்பறவையா பிறக்கணும், அது பிரிக்க முடியாது. இங்க விரைவு என்பது கலத்தல். எப்படி கலந்திருக்குது அப்படின்னா, இருள் கண்ணோடு கண்ணொளியோடு இருள் கலந்திருப்பதே போல ஆணவமான ஆன்மாவுடைய உயிரோடு கலந்திருக்குது. இப்ப கண்ணு கண்ணில் இருள் கலந்திருக்குதுன்னு சொன்னா, இருள் கலந்து எப்படி கலந்திருக்குது நமக்கு கண்டுபிடிக்க முடியல, கண்ணு முன்னால மறைஞ்சிருக்குது. அது மாதிரி ஆன்ம அறிவை ஆணவமலம் மறைத்து கொண்டு இருக்குது. கண்ணறிவு கண்ணொளியை இருள் மறைத்து கொண்டு இருப்பது போல ஆணவமலம் ஆன்மாவுடைய அறிவை மறைத்து கொண்டிருக்குது. அதனால இங்க நாம தெரிந்து கொள்ள வேண்டுவது என்ன அப்படின்னு சொன்னா, அந்த நாளும் ஒண்ணுக்கொண்ணு தொடர்புடையது. அது சிவம் சக்தி உயிர் மாயை என்பன மருவும் சிவம் மருவும் சக்தி மருவும் உயிர் மருவும் மாயை என்று நாளும் ஒண்ணுக்கொன்னு தொடர்புடையதாக இருக்குது. இது அந்த அந்த கட்சியில சேராது, இது தனி. இது கெடுக்கிறதுக்குன்னு வந்தது. எதை கெடுக்குது? ஆன்ம அறிவை கண்ணொழிய கெடுக்கு. அதனால விரவி கெடுத்தல். இப்போ வந்து மாயை சொல்லுங்க. மாயை சொன்னார் கண்மத்தை சொல்லல. எப்ப மாயை சொல்றாங்களோ அப்ப கண்மத்தையும் சேர்த்திக்கணும். ஏன்னா கண்மம் என்பது என்ன? செயல். உடல் இல்லாம செயல் செய்ய முடியாது. உடல் செய்யணும்னா கண்மம், உடலுடைய பர்பஸ் என்ன? உடலுக்கு எதுக்கு? உடல் என்பது செயல் செய்வதற்கு. எனவே மாயை சொன்னால் கண்மமும் கூட சேர்த்திக் கொள்ளப்படும். கண்மத்தை சொன்னா மாயையும் உடன், அது ஒரு நாணயத்துடைய ரெண்டு பக்கத்து போல போல. மாயை சொன்னா கூட கண்மம் சேர்த்திக்கணும், கண்மத்தை சொன்னா மாயையும் சேர்த்திக் கொள்ள வேண்டும். சரி, இப்போ மாயை விரவு மலம் ஆகும் இருளின் அலர் விழி போல். அடுத்த பாருங்க, அதாவது 13-14 கண்ணி. இருளின் அலர் விழி போல் ஆணவத்தின் ஏகமாய் வல்வினையின் ஈட்டத்தால் மோகமாய் நின்ற நிலை மகரம். அதனுடைய அந்த எழுத்தினுடைய பொருள் சொல்லிட்டு வர்றார். இப்போ இருளின் அலர் விழி போல் நல்ல கும் இருட்டு, அமாவாசை இருட்டு, திறந்த வெளி, அங்க கண்ணை சுருக்காம நம்ம சித்தம் என்ன பண்ணுவோம்? ஒரு பொருளை உத்து பார்க்கற போது இப்படி கண்ணை சுருக்கி பாக்கிறோம். கண்ணை சுருக்கி பார்க்கும்போது ஒரு கான்சன்ட்ரேஷன் ஒரு புள்ளியில மட்டும் போகுது. அப்படி இல்லாம எல்லாத்தையும் விரிச்சு பார்க்கணும்னா கண்ணை டாக்டர் வந்து பாக்கணும் பண்றாரு. உடனே இப்படி விரிச்சு பாரு இல்லையா, அது அலர் விழி, அலர் விழி, விரித்த விழி. நீ இருட்டுல இருக்கக்கூடிய அலர் விழி போல், இருளின் அலர் விழி போல் ஒரு கருத்து. இருட்டிலே நல்ல விரிந்து கண்ணை போல. எப்படி கண்ணுக்கு வந்து தாமரப்பூவ ஓம சொல்லுவாங்க. அந்த தாமரப்பூ எவ்வளவு பெருசு, அலர் தாமரை போன்ற கண், கண் அப்படியே விரித்தது, இருட்டுல விரிச்சு பாக்கலாம் போல். பார்த்தா என்ன தெரியும்? இருட்டு தான் தெரியும். கண்ணை எவ்வளவுதான் விரிச்சு பார்த்தாலும் இருட்டு தான் தெரியும். இது ஒரு நிலை, கேவல நிலை.